السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவந்த அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய பெரும்பகுதி நம்மை கடந்து சென்று விட்ட நிலையில் மிஞ்சியிருக்கக்கூடிய இந்த கடைசி பகுதி அதிக முயற்சி செய்ய வேண்டிய பகுதியாக அமைந்திருக்கிறது. காரணம், அந்த பகுதியில்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த லைலத்துல் என்கிற மகத்துவமிக்க இரவு இந்த மூன்றாம் பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பகுதி வந்துவிட்டாலே மற்ற நாட்களிலெல்லாம் செய்வதை விட அதிக முயற்சித்து அவர்கள் இபாதத் செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யுஜ்தஹிது ஃபீ கைரிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற எந்த நாட்களிலும் செய்யாத அளவுக்கு அந்த கடைசி பத்தில் அதிக முயற்சித்து இபாதத் செய்வார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் காலத்து கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஸ்ரஹு வஹியா லைலஹு வாயுக்கல்ல அஹலுஹு. கடைசி பத்து வந்துவிட்டது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கீழங்கியை அதிகமாக கடினமாக கட்டிக்கொள்வார்கள். வஹியா லைலஹு அந்த இரவுகளில் விழித்திருந்து வணங்குவார்கள். வாயுக்கல்ல அஹலுஹு தன்னுடைய குடும்பத்தாரையும் விழித்திருக்க செய்வார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அந்த இரவுகள்தான், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களுடைய இரவுகளில் லைலத்துல் லைலத்துல் கத்ர் அமைந்திருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி பத்தில் இத்திகாப் இருப்பதை வழமையாக கொண்டிருந்தார்கள். மதீனாவில் வாழ்ந்த ஒவ்வொரு வருடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாப் இருந்திருக்கிறார்கள். தான் மரணமாகக்கூடிய ஆண்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இத்திகாப் இருந்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ரமலான் மாதத்துடைய முதல் பத்திலே இத்திகாப் இருந்தார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது பத்திலும் இத்திகாப் இருந்தார்கள். அதற்கு பிறகு இத்திகாபை முடித்துக்கொண்டு சஹாபாக்கள் வெளியிலே கிளம்புவதற்காக வேண்டிய ஆயத்தமான போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னோடு இத்திகாப் பிறந்தவர்கள் இன்னும் 10 நாட்கள் என்னோடு இத்திகாப் பிறங்கள். ஏனென்று சொன்னால் லைலத்துல் கத்ர் இரவை நான் முதல் பத்திலே தேடினேன், அதில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இரண்டாவது பத்திலும் நான் தேடினேன், அதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு மூன்றாவது பத்தில அது ஒற்றைப்படை நாட்களிலே இருப்பதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. அது எந்த நாள் என்பதை நான் மறந்துவிட்டேன். அந்த நாளிலே மழை பெய்திருந்தது. சுஜூத் செய்த இடத்தில் நெற்றியின் மீது மண் படிந்திருந்ததை போன்று நான் கனவு கண்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21ஆம் நாள் இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக அந்த ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 21ஆம் நாள் காலையில ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு அன்றைய இரவில் மழை பெய்திருந்தது. பள்ளிவாசல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் பெரித்த ஓலைகளால் வேயப்பட்டிருந்த காரணத்தினால் மழை நீர் பள்ளிக்குள்ளே ஒழுது அதில சகதிகள் உண்டாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில அந்த சகதி படிந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். அது 21ஆம் நாள் இரவாக இருந்தது என்பதாக அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுகள் அறிவிக்கிறார்கள். கடைசி பத்தில 5 நாட்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த கடைசி பத்தில தான் அதாவது லைலத்துல் கத்ரோட இரவு இருக்கிறது என்பதனை பல ஹதீஸ்களின் மூலமாக அறிவித்து தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு 1000 மாதங்களுக்கு நிகரானது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் திருமறையில் அப்படித்தான் சொல்லுகிறான். அந்த ஒரு இரவு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் அந்த இரவனுடைய ரஹமத்தால் 1000 மாதங்கள் வணங்கிய நன்மையை பெற்று விடுகிறார். அது தவறிவிட போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த 10 நாட்களும் வெளியிலே இல்லாமல் பள்ளிவாசலிலேயே அல்லாஹ்வுடைய இல்லத்திலேயே அப்படியே தன்னை முடக்கிக் கொள்ளுகிற அந்த வதமை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை ஹதீஸுகளின் மூலமாக நாம் அறிகிறோம். ஏத்திகாப் என்று சொல்லுகிற போது ஏத்திகாப் வந்து 3 வகையாக இமாமுகள் நமக்கு வகுத்து தருகிறார்கள். அதில் முதல் வகையானது வாஜிபு. வாஜிபு என்று சொன்னால் நாம் நதிரி செய்கிறோம், இந்த காரியம் நடைபெற்று விட்டது என்று சொன்னால், இன்ன நோய் எனக்கு குணமாகிவிட்டது என்று சொன்னால், இந்த திருமணம் நடைபெற்று விட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு நாட்டத்தை மனதிலே நாடி அது நிறைவடைந்து விட்டால் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்று நியத்தி செய்து கொண்டால் அந்த ஏத்திகாஃப் வாஜிபாகும், கட்டாயமாகும். இரண்டாவது, ஏத்திகாஃப் சும்மா இருக்க முடியாது, நோன்பு வைத்த நிலையில் தான் இருக்க வேண்டும். நோன்பு பிடித்த நிலையிலே ஏத்திகாஃப் இருப்பதுதான் வாஜிபு. அப்ப ஒரு நாள் ஏத்திகாஃப் இருப்பதாக நியத்தி செய்து கொண்டாலும் அந்த ஒரு நாள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே ஒரு நாள் என்று சொல்லுகிற போது ஒரு இரவும் பகலும் சேர்ந்தது. ஆனால் ஆரம்ப காலங்களிலே சிலர்கள் பகலில் மட்டும் ஏத்திகாஃப் இருப்பதாகவும் சிலர்கள் இரவிலே மட்டும் ஏத்திகாஃப் இருப்பதாகவும் நேர்ச்சி செய்து கொண்டார்கள். அது அறியாமை காலத்திலே செய்யப்பட்டது. உமர் அல்லா தலானு ரசூல்லா அவரத்திலே வந்து கேட்பார்கள், யார் ரசூலல்லா, அறியாமை காலத்திலே நான் ஒரு இரவு காபத்துல்லாவிலே ஏத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சி செய்து கொண்டேன், அதை நான் நிறைவேற்றட்டுமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு இரவு மட்டும் ஏத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் நோன்பு பிடிக்க முடியாது, அது அந்த நேரத்திலே உள்ளவை. ஆனால் பொதுவாக ஏத்திகாஃபை நதிரி செய்யக்கூடியவர் ஒரு நாள் முழுவதமாக ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். அது சூரியன் மறைவதற்கு முன்னால் ஆரம்பித்து மறுநாள் சூரியன் மறைகின்ற வரை இருப்பதற்குத்தான் ஒரு நாள் ஏத்திகாஃப் என்று பெயர். இப்படி நதிரி செய்து கொண்டு ஒரு நாள் இருக்கலாம், 10 நாட்கள் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம், என் வாழ்நாள் பூராவும் கூட ஏத்திகாஃப் இருக்கலாம். இது நதிரி செய்கின்ற ஏத்திகாஃப். இரண்டாவது வகை ஏத்திகாஃப் தான் இந்த பத்தில ரமலான் மாதத்துடைய கடைசி பத்தில இருக்குகின்ற ஏத்திகாஃப். இது ஒரு கட்டாயமான சுன்னத்து. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாழ்நாட்களில சில விஷயங்களை விடவே இல்லை. அதில் ஒன்று ஏத்திகாஃப் இருப்பது, இன்னொன்று குர்பான், ஈதுல் அல்லாஹ்வுடைய தினத்தன்று குர்பான் கொடுப்பது, மற்றொன்று ஃபஜ்ர் தொழுகையினுடைய ஃபர்த் தொழுகைக்கு முன்னால் தொழப்படுகிற 2 ரக்அத் சுன்னத்து தொழுகை, ஆஷூராவுடைய நோன்பு. இதெல்லாம் ரசூலுல்லா வாழ்நாளிலே விட்டதே கிடையாது. அது விடாத அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிற காரணத்தினால் அது மொக்கதா கட்டாயமான சுன்னத்து என்ற அந்தஸ்தை பெறுகிறது. இந்த 10 நாட்கள் ரமலானுடைய கடைசி பத்திலே உள்ள 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருப்பது கட்டாயமான சுன்னத்தாகும். எல்லா ஊர்களிலும் இருக்க வேண்டும். எந்த கிராமங்கள் இருந்தாலும் முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதிகளாக இருந்தால் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். ஒருவர் இருந்து விட்டால் எல்லாருடைய அந்த கடனும் நீங்கிவிடும். யாருமே இருக்காமல் விட்டுவிட்டால் எல்லாருமே குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். எனவே ஒரு பள்ளி பள்ளிவாசல் என்று வந்துவிட்டால் 5 நேர ஜமாத் தொழுகை நடைபெறுகிற இடமாக அது இருக்குமானால் அங்கே ஏத்திக்காப்பு இருப்பது அவசியமாகும். ஏத்திக்காப்புக்கு முன்னாலேயே ஏத்திக்காப்புடைய நியத்தை செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய வேண்டும், வலது காலை எடுத்து வைத்து நுழைய வேண்டும். இந்த சுன்னத் முஅக்கதாவான ஏத்திக்காப்பை நான் இருக்கிறேன் என்று நியத்தை செய்துவிட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால் முதல் நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய வலமை எப்படி இருந்தது என்று சொன்னால், முதல் நாள் ஃபஜ்ர் தொழுகையுடனேயே ஏத்திக்காப்பை ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு இரவு 21ஆம் இரவு, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21வது நாளில ஃபஜ்ர் தொழுகை முடிந்த உடனே ஏத்திக்காப்பை துவங்கி விடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். கல்யாசல்ல போய் அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அந்த ஷவ்வால் மாதத்துடைய பிறை தென்படுகின்ற வரையிலும் பெருமானார்கள் பள்ளியிலே தங்கியிருப்பார்கள், அல்லது ரமலானுடைய 30 நாள் பூர்த்தியாகின்ற வரையிலும் பள்ளியிலே தங்கியிருப்பார்கள். அந்த 10 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவசிய தேவைகளுக்கு மட்டுமே பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவார்கள், வேறு எந்த தேவைக்கும் வெளியேற மாட்டார்கள். அவசிய தேவை என்று வருகிற போது உணவு அருந்துவது, மலஜலம் கழிப்பது, ஜனாபத்துடைய குளியை குளிப்பது, இது போன்ற தேவைகளுக்காக மட்டுமே ரசூலுல்லாஹ் பள்ளியிலிருந்து வெளியேறுவார்கள். இப்போதும் அப்படித்தான். பள்ளிவாசல் ஏத்திக்காப்பு இருப்பதற்குரிய இடம் வந்து உள்பள்ளி வாசல் தான். உள்பள்ளி வாசல் இருந்து தேவையில்லாமல் வெளியேறக்கூடாது. எவ்வளவு பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி, ஏத்திக்காப்பு இருப்பதற்கென்றே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இடம் உள்பள்ளி வாசல். இந்த உள்பள்ளி வாசலிலே சாதாரணமாக உள்ளே தூங்குவதோ உள்ளே வைத்து சாப்பிடுவதோ கூடாது. ஏன்னா பள்ளிவாசல் தொழிலுக்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அந்த எண்ணத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மற்ற காலங்களிலே சாதாரணமாக உள்ளே சாப்பிடுவதும் உறங்குவதும் கூடாது, அதிக சப்தமிடுவதும் கூடாது. ஆனால் ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே உள்பள்ளியிலே உறங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் வெளியே போகக்கூடாது என்பதற்காக. சாப்பாடை உணவை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும். அந்த 10 நாட்களும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையான செலவினங்கள் எல்லாம் அவர் தயார் செய்துவிட்டு வர வேண்டும். எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி வந்துடக்கூடாது. 10 நாட்களுக்கு என்னென்ன அவர்களுக்கு அவசியம் இருக்கிறதோ அவைகளை எல்லாத்தையுமே சரி செய்துவிட்டு, அந்த பொறுப்புகளை சரியாக முறையாக செய்துவிட்டு தான் வர வேண்டும். பள்ளிவாசலுக்குள் வந்த பிறகு இந்த அவசிய தேவைகளுக்காக வேண்டி மட்டும் வெளியேறலாம், மற்றபடி வெளியேறக்கூடாது. ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர் ஏத்திக்காப்புடைய முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் வீண் பேச்சுக்களிலும் வீண் விவாதங்களிலும் ஈடுபடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டிலே இருந்தால் என்ன வேண்டுமோ அதைத்தான் அங்கே செய்ய வேண்டும். நாம நம்ம வியாபார ஸ்தலங்களுக்கு போகிறோம், அங்கே வியாபாரத்தை பற்றி பேசுவோம். குடும்பத்தாரிடத்திலே போனால் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் இல்லையா? எந்தெந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறோம். இங்க வந்தால் அந்த தேவைகள் எல்லாம் இங்கே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஏத்திக்காப்பை நாடுகிற மனிதர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய ரப்பிடத்திலே வந்து சரணடைந்து விடுகிறார், அவருடைய வாசலே வந்து கடந்து விடுகிறார். இப்போது அவருடைய குடும்பத்துடைய தொடர்புகள் எல்லாம் விட்டு போய்விடுகின்றன. எனவேதான் அந்த உள்ளே வந்துவிட்டால் அதற்கு பிறகு மாற்று சிந்தனைகள் அவருக்கு வரக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விவாதங்கள் இது செய்து கொண்டிருக்க கூடாது. அதிகமான நேரம் குர்ஆனை ஓதுவது, குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் திக்ர்களை, தஸ்பீஹாத்துகளை, சலவாத்துகளை ஓதுவது, நஃபிலான தொழுகைகளை தொழுவது, கல்லாவான தொழுகைகளை, வாழ்நாளிலே எவ்வளவு தொழுகைகள் கல்லாவாக இருக்கிறதோ அந்த தொழுகைகளை தொழுவது, இது போன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு மன நிம்மதி அடைகின்ற வரையிலும் தனித்தனியாக இபாதத் செய்து கொள்ள வேண்டும். ஜமாத்தாக எல்லாம் வந்து தொழுகை நடத்தக்கூடாது. பள்ளிவாசல ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் 10 வருடங்கள் ஏத்திக்காப்பு இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை கூட ஜமாத்தாக நஃபிலான தொழுகைகளை நடத்தியதாக ஒரு சான்றும் கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி 5 கால தொழுகையை தான் ஜமாத்தாக நடத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இங்க சாஜித் தொழுகையோ அல்லது வேறு எந்த தொழுகைகளும் ஜமாத்தாக நடத்துவதில் ஈடுபடக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படி செய்கிறார்கள். அது என்ன வழியிலே செய்கிறார்கள் என்று பெரிய புரியவில்லை. ஆனால் ஹதீஸ் ஃபிக்ஹுடைய சட்டங்களின்படி நஃபிலான தொழுகைகளுக்கு ஜமாத்து கிடையாது. கசவி தொழுகைகளாக இருக்கட்டும், சஹஜ தொழுகைகளாக இருக்கட்டும், தனித்தனியாக தொழுது கொள்ள வேண்டும், தனித்தனியாக துவா செய்ய வேண்டும். தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காகவும் மற்றும் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். அது அல்லாமல் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்ட பிறகு உலக காரியங்களை பேசுவதோ, அதனுடைய தொடர்பில் இருப்பதோ, செல்போன்களை பயன்படுத்துவது, அது மாதிரியான தொடர்புகளை வைத்துக் கொள்வதோ கூடாது. எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்து விட்டு வந்துவிட வேண்டும். ஒரு மனிதர் அல்லாவுக்காக வேண்டி வந்துவிட்டார் என்று சொன்னால் அல்லாவுடைய வீட்டில் அவர் வந்திருக்கிறார். அல்லாஹ் அவருடைய பொறுப்பை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாவுடைய வீட்டுக்கு வந்த பிறகு இவர் மற்ற சிந்தனைகளை செய்ய வேண்டியதில்லை. அப்ப அல்லாஹ் அவருடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கால இபன் அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், கால ஃபில் முஅத்தகஃபி ஹுவா யாக்கிஃபு ஸுனூப. திருப்பவருடைய விஷயத்திலே செல்லல்லாஹு சொல்லிகள் சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள், அவருடைய பாவங்களுக்கெல்லாம் ஏத்திக்கா பரிகாரமாக அமைந்து விடுகிறது. என்னென்ன நன்மைகளை செய்கிறாரோ வெளியில அந்த நன்மைகளும் சேர்ந்து இவருக்கு கிடைத்து விடுகின்றன ஏத்திக்கா விருப்பத்தின் மூலமாக. ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஏத்திக்கா விருப்பவருக்கும் கிடைத்துவிடும். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அது இவருக்கு அங்கு போகாமலே கிடைத்துவிடும். என்றால் ஏத்திக்காக இருக்கக்கூடியவர் ஜனாசாவிலே கலந்து கொள்ள முடியாது, நோயாளியை நல விசாரிக்க முடியாது. இந்த நன்மைகள் அனைத்தையும் இவர் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டே பெற்றுக் கொள்கிறார். எனவே இவருக்கு இவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியார் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். மசீத் நபியிலே இபின் அப்பாஸ் அல்லா தாலானுகள் ஏத்திக்கா பிறந்தார்கள். அது ரமலான் மாதமா அல்லது ஏனைய காலங்களா இந்த குறிப்பு ஹதீஸிலே குறிப்பிடப்படவில்லை. சுன்னத்தான ஏத்திக்காப்பா நஃபிலான ஏத்திக்காப்பா என்பது தெரியாது. நான் இரண்டு வகை ஏத்திக்காப்பை சொன்னேன். மூன்றாவது வகை ஏத்திக்காப்பு நஃபிலான ஏத்திக்காப்பு. அந்த நஃபிலான ஏத்திக்காப்பு எப்ப வேணாலும் இருக்கலாம். கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஏத்திக்காப்புடைய நியத்தை வைத்து அந்த ஏத்திக்காப்பு இருந்தால் அந்த ஏத்திக்காப்புடைய நன்மை கிடைக்கும். பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற போது ஏத்திக்காப்பை நியத்தை வைத்து நுழைந்தால் இருக்கின்ற நேரம் வரையிலும் அந்த நன்மை எழுதப்படும். இது மூன்றாவது வகை ஏத்திக்காப்பு. அதுபோல இபின் அப்பாஸ் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல் ஏத்திக்காப்பு இருந்த போது ஒரு மனிதர் வந்தார். வந்து வெளியே செய்து விட்டு சோகமாக ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டார். அவருடைய முகமெல்லாம் ரொம்ப வாட்டமாக இருந்தது. இபின் அப்பாஸ் அல்லாஹ் தஆலாவுடைய பக்கத்திலே போய் கேட்டார்கள், என்ன எதுவும் கவலைக்குரிய விஷயங்களா இருக்கிறது, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார்கள். ஆரம்பத்தில் அவர் சொல்ல மறுத்தார். அதற்கு பிறகு ரொம்ப வற்புறுத்தி கேட்ட போது அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் மகனாரே என்று சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலே நான் கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன், அது சொன்ன தவணைக்குள்ள என்னால் கொடுக்க முடியவில்லை. அவர் என் கழுத்தை பிடிப்பது போன்று நெருக்கி கொண்டிருக்கிறார். கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக என்ன செய்ய முடியும் என்று கவலையிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். இபின் அப்பாஸ் அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்டுவிட்டு நான் ஏதாவது சிபாரிசு செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அந்த கடன் கொடுத்தவரிடத்திலே கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும்படி நான் சிபாரிசு செய்யட்டுமா, உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். இவ்வளவு இபின் அப்பாஸ் அல்லாஹ் தஆலா பள்ளியிலிருந்து எழுந்து வெளியில வந்து தன்னுடைய செருப்பை காலில் மாட்டுகிற போது அவர் நினைவுபடுத்தினார், நீங்க ஏத்திக்காப்பு தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி வெளியில வர முடியும் என்று நினைவுபடுத்திய போது இபின் அப்பாஸ் அல்லாஹ் தஆலா சொன்னார்கள், சற்று நாட்களுக்கு முன்னர் தான் இதோ இங்கு அடங்கப்பட்டிருக்கிற என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எனக்கு இப்போது சொன்னது போல இருக்கிறது. அதிக நாட்களும் காலங்களும் கடந்துவிடவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி எதுக்காக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எல்லாரும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் அப்படி வரக்கூடாது. இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளை வைத்து நம்மளை வெளியில போனா கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு உட்காரக்கூடாது. பத்து நாள் வீட்டில் இருந்தா நிம்மதி இருக்க முடியாத, பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்து நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு வரக்கூடாது. ஏத்திக்காக்குபவர்கள் அப்படியெல்லாம் சில பேர் சில பிரச்சனைகளால வந்து உட்கார்றாங்க. அந்த இதுக்கெல்லாம் இந்த நன்மை கிடைக்காது. செல்லாது சொன்னார்கள், அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய முகத்துக்காக வேண்டி, அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி ஒரு மனிதர் ஒரு நாள் ஏத்திக்காக இருந்தால் அல்லாவுக்கால அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில மூன்று குழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஒவ்வொரு குழிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் எந்த வகையில் சொன்னால் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு தூரமோ அதுபோல நரகத்திற்கும் இவருக்கும் மூன்று அனாதிக்குகள், மூன்று குழிகளை அல்லாஹால தூரமாக ஏற்படுத்துகிறான் என்று சரல்லாலு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று இபின் அப்பாஸ் அல்லாஹால சொன்னார்கள். அவ்வளவு நன்மை இருக்கிறது. ஒரு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது என்பது பெரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்திலே அதைத்தான் கேட்க சொன்னார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். நரகத்தில் இருந்து இவருக்கு அல்லாஹால இவ்வளவு பெரிய பாரத்தை, தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய சிரமத்தை தீர்ப்பதற்காக வேண்டி, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒருவர் அவரோடு இறங்கி போவார் என்று சொன்னால் அவர் பத்து ஆண்டுகள் ஏத்திக்காவுடைய இருந்த நன்மையை பெறுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி போனார்கள். ஆனால் சுன்னத்தான் ஏத்திக்காப்பு இருக்கிறவங்க அப்படி போகக்கூடாது. சட்டம் அப்படி அல்ல. பத்து நாள் ஏத்திக்காப்பு இருக்கிறேன் என்று நியத்தி செய்து வந்துவிட்டால் இந்த மாதிரி யாரு பிரச்சனை கொண்டு வந்தாலும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. போய்விட்டால் ஏத்திக்காப்பு முடிந்து விடும். திரும்ப அதை கலா செய்ய வேண்டும். இப்ன அப்பாஸ் அல்லாஹால இருந்தது நெசிலான ஏத்திக்காப்பு அது இருந்திருக்கலாம். அதன் காரணமாக அவர் வெளியிலே சென்றிருப்பார்கள். அதனால இந்த ஹதீஸை கேட்ட உடனே இருக்கக்கூடியவர்கள் அஜித்து தான் அப்படி பயான சொன்னாரு, நம்மளும் கிளம்பிடலான்னு கிளம்பக்கூடாது. பத்து நாட்கள் நியத்தி வைத்து ஏத்திக்காப்பு இருப்பவர்கள் பத்து நாட்கள் பூர்த்தியாக இருந்தாக வேண்டும். நிர்பந்த சூழ்நிலையில் யாருக்காவது உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது, யாருமே இல்லை பார்க்கறதுக்கு, இது மாதிரி நிர்பந்த சூழ்நிலையில் ஏத்திக்காப்பை முடித்து விட்டுத்தான் போக முடியும். திரும்ப அந்த ஏத்திக்காப்பை கலா செய்ய வேண்டும். நோன்பு பிடித்த நிலையிலே கலா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் யஅதக்கஃப அஷரம் மின் ஃபீ ரமலான, யார் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தில் ஏத்திக்காப்பு இருக்கிறாரோ, கால ஹஜ்ஜத்தைனி உம்ரத்தைனி, அவர் இரண்டு ஹஜ்ஜும் இரண்டு உம்ராக்களும் செய்த நன்மை பெற்றவராக ஆகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏத்திக்காப்பு சம்பந்தமான அதை சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில பெரும் பெரும் அகதிகளை ஏற்படுத்தப்படுகின்றன. அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே தூரம் ஒவ்வொரு அகலையும், அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி அளவுக்கு அகலை தோன்ற, அகலியனுடைய இடைவெளி அளவுக்கு நரகத்திற்கும் இவருக்கும் ஏற்படுத்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக நரகத்தை தூரப்படுத்துகிற ஒரு செயலாக இந்த ஏத்திக்காப்பு அமைந்திருக்கிறது. அதை முறையாக செய்ய வேண்டும். ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நேரத்தையோ ஏத்திக்காப்பையோ வீணாக்கிவிடக்கூடாது. ரொம்ப பத்திரமாக பவ்யமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே பொறுமை ரொம்ப அவசியம். சாப்பாடு கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கோவிச்சிக்க கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தேன்னு கொண்டு வரவங்க என்ன செய்யக்கூடாது, திட்டிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இந்த செயல்கள் எல்லாம் ஏத்திக்காப்புக்கு இடையூறு ஏற்படுத்திவிடும். அவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கடைசி பத்தில நாம் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னவென்று சொன்னால் நரகத்தை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுவது. நரகம் என்பது என்ன அப்படி என்பதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் சொன்னால், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்த அளவுக்கு இவர் எதை பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யவில்லை. அந்த அளவுக்கு அதை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறான். நிறைய இடங்களில் நரகத்துடைய காட்சிகளை, வர்ணனைகளை அல்லாஹ் தஆலா நேரடியாக பார்ப்பது போன்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்க எல்லாம் என்னெல்லாம் வேதனைகள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படுவோம் என்பதாக. ஆனால் மோமினாவுடைய உள்ளத்திலே ஒரு விதமான உணர்வு இருக்கிறது. அது சைத்தானுடைய உணர்வாகும். அது என்னவென்று சொன்னால், கொஞ்ச காலம் நரகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் இல்லையா அப்படின்னு அவர்கள் தங்களை தாங்களே தீர்த்து கொள்கிறார்கள். அந்த கொஞ்ச காலம் எவ்வளவு
அப்படி என்று பார்க்கிற போது அல்லாஹ் சொல்லி காருகிறான், லாபிசீன ஃபீஹா ஹக்காபா, பல ஹக்கூபுகள் அவர்கள் அதிலே தங்குவார்கள் என்று சொல்கிறான். பல உக்குப்புகள் என்று சொன்னால் பல யுகங்கள், ஏதோ கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருடமோ அல்ல. ஒரு உக்குப்பு என்பதற்கு இமாமர்கள் விளக்கம் தருகிற போது 40 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். ஆகிரத்தினுடைய ஆண்டுக்கு 40 ஆண்டு, நம்முடைய ஆண்டுக்கல்ல. அப்ப இந்த அளவுக்கு எவ்வளவு காலங்கள் என்று கணக்கிட முடியாது. அவரவருடைய பாவங்களை பொறுத்து அந்த அளவுக்கு நரகத்தில் அவர்கள் காலங்கள் தங்க வேண்டியது இருக்கும். அவருடைய கடுமைகள் மிகப்பெரிய கடுமைகள். யாரெல்லாம் அந்த அந்த நெருப்பை பெற்றார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்னை அபு அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள், கால நாருக்கும் ஹாதி இல்லத்தி யூகது குணோ பனு ஆதம, நாமெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பு இருக்கிறது, இந்த நெருப்பு முழுவதுமே உலகம் முழுவதும் மனிதர்கள் உபயோகப்படுத்துகின்ற அத்தனை நெருப்பும் நரகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட 70 இல் 1 தான், பாக்கி 69 பாகம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் நெருப்பை தான் அல்லாஹ் அனுப்புகிறான். சமீபத்தில் கூட பார்த்தீர்கள், லண்டனில ஒரு மிக 127 குடில்களை கொண்ட மிகப்பெரிய கட்டிடம் எரிந்து எரிந்து எரிங்கிருந்த காட்சியினை அப்படியே நாம் கண்டோம். அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வந்துவிட்டது என்று சொன்னால் நெருப்பை தான் அல்லாஹ் அனுப்புவான். நெருப்பின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் தான் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். முழுக்க முழுக்க அவருடைய கோபத்தை முழுமையாக பெற்றிருக்கக்கூடியது அந்த நெருப்பு. சிலதாக சொல்கிறார்கள், அந்த 70 மடங்கில் ஒன்றைத்தான் மனிதர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். காலோப சகாபாக்கள் கேட்டார்கள், வல்லாஹி இன் கானத் லகாஃபியத்தும் யா ரசூலல்லாஹ், அந்த ஒன்றே மனிதர்களை வேதனை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது, அதுக்கு மேல வேணுமா? ஒரு பாகம் இருந்தாலே உலகம் முழுவதும் அழிந்துவிடும், அந்த அளவுக்கு அது ஒன்றே போதுமானதாயிற்று. சரல்லாஹு சொன்னார்கள், இதற்கு மேல 69 பாகம் நரகத்தில் இருக்கிறது. அது அத்தனையும் இந்த உலகத்திலே காணுகிற இந்த நெருப்பை விட அதிக மடங்கு அது சூட்டிலே உயர்ந்ததாகவும் உஷ்ணத்திலே உயர்ந்ததாகவும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி காட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நரகத்துடைய நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பு கடுமையான உஷ்ணமுடையது, அது உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவ்வளவு உஷ்ணமானது. நரகமே நரகம் நரகத்தை தாங்க முடியாது. நரகமே நரக அதை தன்னை தாங்க கொள்ள முடியாமல் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறதா, யாருலாம் என்னிலேயே என்னிலே உள்ள பகுதிகள் சில பகுதிகளை சாப்பிட்டு விடுகின்றன, நெருப்பை நெருப்பை சாப்பிட்டு விடுகிற சூழ்நிலை. அல்லாஹ் சொன்னானா, சரி நீ மேற்கொண்டு வருடத்திலே 2 முறை நீ மூச்சு விட்டுக்கொள், ஒன்று கோடை காலத்திலே மற்றொன்று குளிர்காலத்திலே. கோடை காலத்திலே அது விடுகின்ற மூச்சின் மூலமாக ஏற்படுகின்ற உஷ்ணத்தை மனிதர்களால் தாங்க முடியவில்லை, எவ்வளவு அவதிப்படுகிறோம். அதுபோல குளிர்காலத்திலே விடுகின்ற அந்த குளிர், அந்த அந்த குளிர்ந்த நிலை இருக்கிறது, அதுவும் கடுமையானது. இந்த 2 முறை மூச்சு விடுகிற காரணத்தினால் அந்த நரகம் கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் அது தன்னையே சாப்பிடு விடுகின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. திருமறையில் அல்லாஹ் சொல்லுவான், நரகத்திலே நாம் கேட்போம், ஹலிம் தலைத்தி போதுமா அப்படின்னு கேட்போம். மனிதர்கள் யாரெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இயல்லதி நாமனும் கூ அங்குசக்கும் வாயிலிக்கும் நாரா கோது அண்ணா சொல்லிச்சாரா, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் எது என்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்கள் பாவம் செய்கிற காரணத்தினால் அதிலே போய் விழுகிறார்கள். கற்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கற்களை வடித்துத்தான் சிலைகளாக வடித்து கடவுள்களாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவைகளையும் தூக்கி நரகத்திலே போடப்படும். அப்ப நரகத்திலே போடப்பட்டால் அதுக்கு எப்படி வேதனை? அதுக்கு வேதனை இல்லை. நரகத்திலே கற்களை போடப்படுகிற போது அந்த கல்லுடைய உஷ்ணமும் சேர்ந்து பல மடங்கு நரகவாதிகளை பாதிக்கும். எனவே அவ்வளவு கொடூரமான இடம் நரகம். அதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், அல்ல அதை காப்பாற்ற வேண்டும். எல்லாமே போடப்பட்ட பிறகு அல்லாவோட அல்லா கேட்பான், ஹலீம் தல எத்தி, போதுமா, அவனுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று கேட்பான். அப்ப நரகம் கேட்குமா, தக்கூரு ஹல்மி மசீத், இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று கேட்குமா. அது அடங்காது, எவ்வளவு போடப்பட்டாலும் இன்னும் வேண்டும் என்றுதான் சொல்லும். அல்லாவிடத்திலே கேட்டு இன்னும் இருக்கிறதா, இன்னும் அதிகமா இருக்கிறதா, குடு போடுன்னு சொல்லும். அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைப்பான். பெருமானார் சல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், அந்த பாதம் அல்லாஹ்வுடைய பாதம் நரகத்திலே வைக்கப்பட்ட உடனே அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும். அதற்கு பிறகுதான் போதும் போதும் என்று சொல்லுமா. அது வரையிலும் அது அப்படியே மனிதர்களை கபலீகரமாக இழுத்துக் கொண்டிருக்கும். 70 ஆண்டுகள், 70,000 வருடங்கள் நெருப்பு சிகப்பு நிறமாகவும், அதற்கடுத்து 70,000 வருடங்கள் அந்த நெருப்பு வெள்ளை நிறமாகவும், அதற்கடுத்து 70,000 வருடங்கள் கருப்பு நிறமாகவும், அப்படி 3 நிலைகளிலே அது மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இருள் சூழ்ந்த இடம் எப்படி இருக்குமோ, எந்த ஒளியும் அதாவது பிரகாசமும் இல்லாத இடம் எந்த எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கும் நரகம். நம் பார்க்கிற மாதிரி அப்படியே வெளிச்சம் அளவில் அது வந்து மெலிந்து கொண்டிருக்காது, அந்த அளவுக்கு கடும் இருளில போய் தவிக்க வேண்டியது இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்தை தாண்டாமல் யாரும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வைன்ன நின்கும் இல்லா வாரிதுபா கான அலாரபிக்க ஹத்மம் மர்லியா, நரகத்தை தாண்டாமல் அதை கடக்காமல் நீங்கள் யாரும் சென்று விட முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற முடிவான தீர்ப்பாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை கடந்துதான் செல்ல வேண்டும். எனவேதான் மைசரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இரவில் படுக்கிற போதெல்லாம் இப்படி புலம்புவார்களாம், என்னுடைய தாயாரினை பெற்றிருக்காமல் இருக்க வேண்டுமே, நான் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி புலம்புவார்களாம். பலமுறை இப்படி புலம்புவதை பார்த்து அவர் தாயார் கேட்கிறார், என்ன குறைந்து போய்விட்டது, அல்லாஹ் உனக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான், அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான், இப்படி இருக்கும்போது என் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அப்படி கேட்டபோது மைசராஜாவது எனக்கு பதில் சொன்னார்களாம், எல்லாமே அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், அதே நேரத்தில் நாளை மறுமையில யாரும் நரகத்தை கடக்காமல் சுவனத்திற்கு போக முடியாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அந்த அச்சத்தால் நான் புலம்புகிறேன் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். நரகத்தை பற்றி ஓதப்படுகின்ற இடங்களில் எல்லாம் முன்னோர்கள் மயக்கமுட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். அபூபக்கர் என்று சொல்லுகிற ஒருவர் சொல்லிக்காட்டுகிறார், ரஹமத்துல்லா அலி அவர்கள், மாரிவு துறை நான் தொழுகிற போது உதயபின் அலியாத் அலியல்லா தலானவர்கள் இமாமாக நின்று தொலை வைத்தார்கள். தொலை வைக்கிற போது அவருக்கு பின்னாளுடைய மகன் அலி என்பவர் பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு பக்கத்திலே நின்று தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுக்கு முத்தகாசர் என்ற சூறாவை ஓதினார்கள் மாரிவு தொழுகையில. லத்தர உன்ன ஜஹீம, நீங்கள் நரகத்தை அதி விரைவிலேயே காண்பீர்கள் என்பதாக வார்த்தை வந்தவுடனே ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய மகன் கீழே மயக்கமுற்றி கீழே சாய்ந்து விட்டார். ஓதக்கூடிய அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த வார்த்தையை கடக்க முடியாமல் திக்குமுக்காடினார்கள். மயக்கமுற்ற அந்த மகன் நடுவில் தான் அவருக்கு மயக்கம் தெளிந்தது. அந்த அளவுக்கு அதை பற்றி பேசப்படுகிற போதெல்லாம் அவ்வளவு ஒரு கவலை வந்துவிடும், துக்கம் வந்துவிடும். காபிரதி அல்லாஹ் சொல்வார்கள், உமரல்லாஹன் அவர்கள் காபிரதி அல்லாஹன் அவர்களை ஒரு முறை அவர்களை சந்திக்க வந்த போது ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட போது காபிரதி அல்லாஹன் சொன்னார்கள், சுவனத்தினுடைய அதாவது நரகத்தினுடைய கதவு லேசாக திறக்கப்பட்டால், கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அவருடைய கதவு லேசாக திறக்கப்பட்டால் அவருடைய உஷ்ணத்தால் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மனிதனது மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும், கொதித்து உருக ஆரம்பித்து விடும், அவ்வளவு உஷ்ணம் கொண்டது என்று சொன்னார்கள். அதற்கடுத்து மல்லானவர்கள் இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், நரகத்தினுடைய அந்த கொதிப்பு அதாவது அது உணவு அதாவது சாப்பாடு எப்படி அரிசி கொதிக்கிறது அது போட்டு கொதிக்கும், அப்படி கொதிக்கிற போது மலக்குமார்கள் அல்லாவுக்கு நெருக்கமான மலக்குமார்கள் எல்லாம் பயந்து போய் அல்லாவின் சன்னிதானத்திலே மண்டியிட்டு வருவார்கள். நபிமார்களும் ரசூல்மார்களும் அந்த இடத்துல அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட அந்த நேரத்தில் அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் என்பதாக காபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். பெரும் பெரும் நபிமார்களும் மலக்குமார்களும் பாதுகாப்பு தேடிய நரகம் அந்த நரகம். நமக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை. அதை பத்தி பாதுகாப்பு தேட வேண்டும், அதை பற்றி அச்சமும் பயமும் எதுவுமே நமக்கு கிடையாது. அத்தனை பெரிய நபிமார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற மலக்குமார்கள் அதில் விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே அதிகமாக செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக சொல்லி வாருங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மூன்றாவதாக நரகத்திலிருந்து விடுதலை கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த நரக விடுதலை கேட்கின்ற கடைசி பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே இதுக்கும் மின்னார் அல்லாஹ் மாத்துக்குனா மின்னார் வா ஜஹன்னல் ஜன்னத்தை யாரப்பல்லாலுமீன் என துவாவை அதிகமாக ஓதிக்கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் எல்லா மக்களையும் நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய பொருட்டால் நரக விடுதலை பெறுகிற கூட்டத்தார்களிலே நம்மையும் நமது பெற்றோர்களையும் அத்தனை முஸ்லிம்களையும் அல்லாஹ் தலை இணைத்து அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته